புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் பருவ பெண்களுக்கான மாதவிடாய் காலமும் சுகாதாரமும், பெண்களுக்கான மருத்துவ ரீதியான தகவல்களையும், மகளிருக்கான பொது மருத்துவர் இளவரசி மேடம் பல தகவல்களை கூற இருக்காங்க. நம்ம இப்ப கேட்கலாமா மேடம்? வணக்கம் மேடம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் இளவரசி, திருச்சி தென்னூரில் உள்ள காவேரி மருத்துவமனையில் மகளிர் நல மருத்துவராக இருக்கிறேன். இன்றைய தினம் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான சுகாதாரம் மற்றும் மருத்துவ ரீதியான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன்.
மேடம், இப்ப வந்து பெண் குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுடைய உடல் ரீதியான வகையில, அவங்களுடைய இளம் பருவத்திற்கான வகையில இருக்கட்டும், அதே அவங்க வந்து உண்ணக்கூடிய அந்த ஊட்டச்சத்து எப்போதுமே வந்து நம்மளுடைய அடித்தளம் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதோட வளர்ச்சி பரிமாணம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில வந்து பெண் குழந்தைகள் அவங்களுக்கு வந்து இந்த ஊட்டச்சத்து அப்படிங்கிற வகையில எந்த மாதிரி கொடுக்கக்கூடிய வகையில முதல்ல அந்த தகவல் பத்தி சொல்லுங்க.
இளம் வயதுல, அடலசன்ட் ஏஜ்ல குறிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 13-18-19 வயசு வரைக்கும் அவங்க எப்படி சாப்பிடுறாங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த வயசுலதான் வந்துட்டு அவங்க பிசிக்கலாவும் செக்ஷுவலாவும் நிறைய க்ரோத் ஏற்படுது. ஸோ இந்த வளரும் வயசுல வந்துட்டு குழந்தைங்களுக்கு நம்ம புரோட்டீன் ரிச்சா, புரத சத்து நிறைய உள்ள உணவுகளை கொடுக்கணும். அது இல்லாம அயன் அண்ட் கால்சியம் ரிச், ஸோ புரோட்டீன் அயன் கால்சியம் ரிச் உணவா கொடுக்கறது ரொம்ப முக்கியம். புரோட்டீன் ரிச்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய சாப்பாட்டுல 10-30% வரைக்கும் புரதச்சத்துல இருந்து எனர்ஜி வரதா இருக்கணும். இதை நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினமும் 2 வேளையாவது நம்ம பால் கொடுக்கணும், 1 வேளை தயிர் கொடுக்கணும். இது இல்லாம நான்வெஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வாரத்துல 2 தடவை மீன், 1 தடவை மட்டன் இல்ல சிக்கன் அந்த மாதிரி கொடுக்கலாம். மத்த நாள்ல முட்டை இந்த மாதிரி கொடுக்கலாம், அது நாட்டுக்கோழி முட்டையா இருந்தா நல்லது. இது இல்லாம வெஜிடேரியன் ஃபுட்ஸ்லன்னு பாத்தீங்கன்னா, பன்னீர், நட்ஸ், பாதாம் இந்த மாதிரி நட்ஸுங்கெல்லாம், கொண்டைக்கடலை, மொச்சக்கொட்டை, நிலக்கடலை, இந்த மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ, பட் புரதச்சத்துங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு போகணும். அது இல்லாம கொழுப்புலயும் பாத்தீங்கன்னா, நல்ல கொழுப்பா வந்து இந்த வளர்ற வயசுல நம்ம கொடுக்கணும். லைக் எண்ணெயிலே வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இதுவே வெயிட் கம்மியா இருக்கவங்களுக்கு நம்ம வந்து கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் நார்மலா இருக்கவங்களுக்கு கோகோனட் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க சாப்பிடுற ஸ்நாக்ஸ்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஹோல் கிரெய்னா நம்ம கொடுக்கும்போது ராகி, ராகின்னு பாத்தீங்கன்னா அயன் சத்தும் கால்சியம் சத்தும் ரொம்பவே நிறைய இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இந்த ஏஜ்ல ரொம்ப நல்லது. அது இல்லாம மில்லட்டு, நிலக்கடலை உருண்டை, நிலக்கடலை உருண்டைன்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்க அந்த பீனட் ஜாகரி எல்லாம் நம்ம போட்டு செய்யும் போது அதுல அயனும் புரோட்டீனும் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தி. உளுந்தங்கஞ்சி இந்த மாதிரி குடுக்கறது வந்து அவங்களுக்கு லைஃப் லாங் ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது இல்லாம ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ்னா கடையில வாங்கினது இல்லாம ஃப்ரெஷ்ஷா நம்ம வீட்டுல செய்யறது, ஃப்ரூட்ஸாவே சாப்பிட்டாங்கன்னா இன்னமே நல்லது. அது இல்லாம காய்கறிகள்ல, அதுவும் குறிப்பா கீரைகள்லாம் சாப்பிடும் போது அதுல அயன் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. இப்படி எல்லாம் சாப்பிட முடியல, ரொம்ப ஃபஸி ஈட்டரா இருக்காங்கனாலும் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் காட்டி அவங்களுக்கு ரத்தம் இந்த ஏஜ்ல கம்மியா இருந்தது அப்படின்னா அயன் டேப்லெட்டாவது கொடுத்தாவது நம்ம அதை சரி செஞ்சோம்னாதான் பின்னாடி அவங்க லைஃப் லாங்க்கு உடல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இது இல்லாம வந்து டிவார்மிங்னு சொல்லிட்டுன்னு பூச்சி மாத்திரை 6 மாசத்துக்கு 1 தடவையாவது கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கரெக்டா செய்யும் போது அவங்க இந்த வளர்ற ஏஜ்ல, பின்னாடி ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல குழந்தை பிறக்கும் போது எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல ஃபவுண்டேஷனா அமையும்.
இப்போ இந்த வளரும் குழந்தைகள் அப்படி எடுத்துக்கிற வகையில கூடுதல் உடல் பருமன் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க அதை குறைக்கக்கூடிய அளவு வழிமுறைகள் அப்படி எடுத்துக்கிறோம்.
ஆக்சுவலி இப்ப பாத்தீங்கன்னா, நிறைய குழந்தைங்க ரொம்பவே உடல் பருமனா இருக்காங்க. அது ஹெல்த்தியானதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிடையாது. சோ அவங்க உடல் பருமனா இருந்தாலும் போதுமான சத்து அவங்களுக்கு இல்ல. எதனால இந்த உடல் பருமன் ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஜெனட்டிக்கலா லைக் பெற்றோரே வந்து உடல் பருமனா இருக்காங்க, ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிடுறாங்க, ஹை எனர்ஜி ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம் லைக் பேக்கரியில கிடைக்கிற ஐட்டம், ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃப்ரைட் ஃபுட்டு, இதுலலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுலே வந்து ரொம்ப ஜாஸ்தியான எனர்ஜி இருக்கு. இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதுனால, ஜாஸ்தியான ஸ்ட்ரெஸ்னால நம்ம குழந்தைங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு நினைப்போம், பட் பெரிய குழந்தைங்களா இருந்தா 10th 11th 12th படிக்கும் போது ஸ்டடீஸ்னால நிறைய ஸ்ட்ரெஸ் அண்டர்கோ பண்றாங்க. இதுவே சின்ன குழந்தைங்களா இருந்ததுன்னா பியர் ப்ரெஷர் இந்த மாதிரி இந்த அடலசன்ட் ஏஜ்ல அவங்க நிறைய ஸ்ட்ரெஸ் அண்டர்கோ பண்ணும்போது சில ஸ்ட்ரெஸ் வெயிட்ட குறைக்கும், சில ஸ்ட்ரெஸ் வந்து வெயிட்ட கூட்டும். சோ எக்ஸஸ் ஸ்கிரீன் டைம், நம்ம எல்லாம் குழந்தைங்களா இருக்கும் போது நிறைய நேரம் வெளியில போய் விளையாடுவோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, எதர் படிக்கிறதுக்கு லேப்டாப் முன்னாடி உட்காந்துருக்காங்க, விளையாட்டுனாலும் என்ஜாய்மெண்ட்னாலும் வந்து டிவி முன்னாடி தான் ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க. சோ இந்த மாதிரினால வந்துட்டு பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறையறதுனாலயும், ரொம்ப நேரம் உட்காந்து இருக்கிறதுனாலயும் உடல் பருமன் அதிகமாகுது. இது இல்லாம மெடிக்கல் ரீதியா சில சமயம் தைராய்டு இருக்கிறது, பிசிஓடி இருக்கிறது, இதுங்கெல்லாமும் உடல் பருமனை அதிகப்படுத்தும். சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு தைராய்டு, பிசிஓடி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை சரி பண்றது மூலியமா உடல் பருமனை குறைச்சிக்கலாம். அப்படி இல்லாம ஜென்ரலா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதிகப்படியான ஒயிட் சுகர், மைதா இதுங்களை குறைக்கணும். ஃப்ரூட் ஜூசஸ் இந்த மாதிரி எடுத்துக்காம ஃப்ரூட்ஸா சாப்பிடணும். நியூட்ரியன்ட் டென்ஸ் டயட்னு சொன்னேன் பாத்தீங்களா, லைக் பேக்கரி ஐட்டம், ஃப்ரைட் ஃபுட்ஸ், மில்க் ஷேக்ஸ் இதுங்களெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஃப்ரைட் ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு சின்ன குழந்தைங்கள நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வாரம் ஒரு தடவை சண்டே மட்டும், அதுக்கப்புறம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் மந்த்லி ஒன்ஸ், அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வரணும். ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்றதுக்கு எக்ஸசைஸ், மெடிடேஷன், நம்ம முதல்ல ஒரு குட் ரோல் மாடலா இருக்கணும். நம்ம ஒழுங்கான முன்மாதிரியா இருந்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றோம், சாப்பிடையில எல்லாம் கூட இருக்கோம், நம்ம வந்து ஹெல்த்தி ஈட்டிங்கா அவங்களுக்கு ரோல் மாடலா காட்டும் போது ஸ்லோலி அவங்க வந்து உடனே எடுத்துக்கலனாலும் அதுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களுடைய பிரச்சனைகளை பேசணும், அவங்க கூட சேர்ந்து விளையாடணும். ஸோ 1 hour of exercise வந்துட்டு இந்த வயசுல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது எக்ஸசைஸா இருந்தாலும் சரி, இல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வகையான கேம் ஆர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமா இருந்தாலும் சரி. சோ அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணும்போது வெயிட் வந்து தன்னால குறைய ஆரம்பிக்கும். இது இல்லாம வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகப்படுத்தணும், வெஜிடபிள் சாலட் அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கணும், ஃப்ரூட்ஸுங்களை நிறைய சாப்பிட ஆரம்பிக்கணும். நம்ம வந்துட்டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ணும் போது தன்னால ரிசல்ட் வந்து நார்மலா நல்ல ரிசல்ட் ஃபாலோ ஆகி வெயிட் தன்னால.
மேடம், இப்போ இந்த இளம் குழந்தைகள் அப்படிங்கிற வகையில பெண் குழந்தைகள் வந்து ஒரு பருவ வயது அப்படிங்கிற வகையில முன்னாள்லாம் வந்து ஒரு 17, 18, 19 அந்த காலகட்டங்கள்ல வந்து அந்த பருவ பூப்பைதல் அப்படிங்கிற வகையில வந்து இருந்த ஒரு காலகட்டமா இருந்துச்சு. அது காரணம் வந்து அந்த காலகட்டம் தான் அவங்களுக்கு வந்து உடலுக்கு வந்து பல மாற்றங்களை உருவாக்கவும் தாங்கக்கூடிய சக்தியாகவும் எல்லாத்தையும் எதிர்நோக்கக்கூடிய விஷயமா ஒரு பக்குவப்பட்ட காலகட்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ள காலகட்டம்னு எடுத்துக்கிட்டா ஒரு 13-12 கொண்டு பருவம் அடைதல்ங்கிற ஒரு விஷயம் வந்து பெண் குழந்தைகள் வராங்க. இந்த மாற்றங்கள் எதனால ஒரு இந்த கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தைகளுக்கு வந்து குழந்தையின் அம்மா அப்படிங்கிற வகையில அவங்க என்ன தகவல் அவங்க எடுத்து சொல்லி புரிய வச்சு தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயமாவும் சொல்லலாம்.
நீங்க சொன்னது போல இப்ப வந்து அந்த பருவமடைதல் வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே தான் வரான். ஒன்னு வந்து ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், இன்னொன்னு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து, நம்ம யூஸ் பண்ற ஷாம்புல இருந்து, ஒவ்வொரு திங்ஸ்லயும் நம்ம சாப்பாட்டுல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ல இருந்து அந்த ஹார்மோன்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால குழந்தைங்க உடம்புலயும் ஹார்மோன் சீக்கிரமா செக்ரீட் ஆகி அவங்க ஏஜ் அட்டன் பண்ற ஏஜ் கொஞ்சம் முன்னாடியே அதிகமாயிடு ஃப்ரண்ட்ல வந்துடுச்சு. ஸோ இப்ப நம்ம எது நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப பருவமடைதல் அப்படிங்கிறது நம்ம பாக்குறது அந்த கடைசி ஸ்டேஜான அவங்க முதல்ல பீரியட்ஸ் வர்றது. ஆனா பருவமடைறதுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு 4-5 ப்ராசஸ் போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் மாதிரி. முதல்ல வந்துட்டு பிரஸ்ட் டெவலப் ஆகும், மார்பகங்கள் டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியா சில நிகழ்வுகள்லாம் நடந்து கடைசியா வந்து ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வர்றதுங்கிறது. ஸோ அம்மாவா தாய்மாரா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கையில, இப்போதைய காலகட்டத்துல 8-13 வரைக்கும் பிரஸ்ட் டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ மார்பக வளர்ச்சி 8-13 நடக்கணும். முதல்ல பீரியட்ஸ் வர்றதுங்கிறது 10-15 நடக்கணும். ஸோ 15 ஒருத்தவங்களுக்கு பீரியட்ஸ் வரல, இல்ல 13 மார்பக வளர்ச்சி இல்ல அப்படின்னா கண்டிப்பா டாக்டர் அணுகி அது என்னங்கிறத பாக்கணும். இதுவே இந்த சைட்ல பாத்தீங்கன்னா 8 முன்னாடியே மார்பக வளர்ச்சி இருக்கு, ஒரு குழந்தை 10 முன்னாடியே வந்து முதல் பீரியட்ஸ் வருது அப்படின்னா அது கண்டிப்பா என்ன காரணங்கள், நார்மல் இல்லாம வேற எதுவும் காரணங்கள் உண்டாங்கிறத நம்ம டாக்டர் அணுகி அது என்னங்கிறத பார்த்து சரி செய்யணும்.
இப்ப உள்ள காலகட்டத்துல இந்த இளம் பருவத்துல அந்த 12-13 வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பருவம் அடைதல் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருக்கு அப்படிங்கிறப்போ, இப்ப இந்த இளம் பருவத்திலேயே ஒரு ஒழுங்கற்ற ரத்தப்போக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா
நம்மளுக்கு தலையில இருந்து மூளையில உள்ள சில ஹார்மோன் சுரக்கணும், அது ஓவரில ஆக்ட் பண்ணணும், அது ஓவரில ஆக்ட் பண்ணி நம்மளுக்கு மாசம் மாசம் கருமுட்டை வளரணும், அது வெடிக்கணும், அப்ப அந்த ஹார்மோன் சுருக்கிறது மூலமா நம்மளுக்கு பீரியட்ஸ் வரும். ஸோ இது எல்லாம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நார்மலா செட் ஆயிருக்காததுனால அது செட் ஆகுறதுக்கு நம்ம 2 ஸோ இது வந்து நார்மல் க்ரோத் அண்ட் மெச்சூரிட்டியோட ப்ராசஸ். ஸோ அந்த மொதல் 2 பீரியட்ஸ் ஒழுங்கா இல்லைன்னா அது குறித்து நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் கூடுதலான ப்ளீடிங் போகுது, ப்ளீடிங் ரொம்ப நாளா வந்து நிக்காம போகுது அப்படின்னா நம்ம அது என்ன காரணங்கிறத பாக்கணும். சோ இந்த மாதிரி பிசியோலஜிக்கல் சேஞ்ச் இல்லாம வேற என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சில குழந்தைங்களுக்கு பிளீடிங் டிசார்டர் இருக்கும். இந்த பிளீடிங் டிசார்டர் அப்படின்னு பார்த்தா ரத்தம் உறையிற தன்மையில பிரச்சனை. சோ இந்த குழந்தைங்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியாம கீழே விழுந்து அடிபட்டா கூட நார்மலா எல்லாருக்கும் ரத்தம் நிக்கிற டைத்துல இவங்களுக்கு நிக்காது, ரொம்ப நேரம் ஆகும் அந்த ரத்தம் நிக்கிறதுக்கு. சோ இந்த மாதிரி எதுவும் ஹிஸ்டரி இருக்கா, நம்ம சில ரத்த பரிசோதனைகள் செஞ்சு அதுல எப்படி இருக்குங்கிறத பாப்போம். அது இல்லாம தைராய்டு பிரச்சனை, ரத்த சோக இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போதும் நம்மளுக்கு பிளீடிங் ஜாஸ்தியா போகும். சோ சில பிளட் டெஸ்டிங்க செய்யறது மூலியமா இதுல ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறத பார்த்து அதை நம்ம சரி செய்யலாம். இது இல்லாம உடல் பருமனா இருக்க குழந்தைங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் ஜாஸ்தியா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் கொஞ்சம் இர்ரெகுலரா இருக்கும். உடல் பருமனா உள்ள குழந்தைங்க வந்து ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. இந்த அடலசன் ஏஜ்ல பாத்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த பாடி கான்சியன்ஸ், நம்ம குண்டா இருக்கும், மத்தவங்க கிண்டில் பண்றாங்க, இந்த எண்ணெல்லாம் வர ஆரம்பிக்கும் போது ஒன்னு ஒழுங்கா டயட்ன்னு சொல்லிட்டு ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, இல்ல ரொம்ப ஓவரா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காரணத்தினாலும் பீரியட்ஸ் இர்ரெகுலரிட்டி இந்த வயசுல வரலாம். இது இல்லாம மோஸ்ட் காமன் காசன் பாத்தீங்கன்னா பிசிஓடி. இப்ப நிறைய பாத்தீங்கன்னா நிறைய இளவயது பெண்களுக்கு இந்த பிசிஓடி இருக்கு. நம்ம பொதுவா வந்து சின்னப்பையில நீர்க்கட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் தள்ளி தள்ளி வருது, பிளீடிங் ஜாஸ்தியா வருது, ஒரு கரெக்டா வராம மாறி மாறி வருது, முகத்துல எல்லாம் முடி வளர்றது, பருக்கள் வருது, இந்த மாதிரியான தொந்தரவுங்க எல்லாம் இருக்கு. சோ இது என்ன காரணம் அப்படிங்கறத பார்த்து அதை நம்ம ட்ரீட் பண்றது முக்கியம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசிஓடியே எடுத்துக்கங்களேன், இதை நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டா அது இந்த வயசை மட்டும் பாதிக்காது, பின்னாடி குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை வரும். அவங்க பெரியவங்கள ஆகும்போது அவங்களுக்கு சக்கரை நோய், பிபி கூடுதல், இருதய பிரச்சனை, உடல் பருமன் இன்னும் கூடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இது மட்டும் இல்லாம கர்ப்பப்பை உள்ளளவு கூடி அதையும் ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டா ஒரு ஸ்டேஜ்ல கர்ப்பப்பை கேன்சர் வர்றதுக்கு இது காரணமாயிடும். அதனால நம்மளுக்கு வந்து நார்மலா இல்லாத எதுனாலும் டாக்டர்கிட்ட காட்டி எது நார்மல், என்ன பண்ணணும், எது வரைக்கும் ஓகேங்கிறத ஒரு தடவை செக்அப் பண்ணி அவங்க அட்வைஸ வாங்கிக்கிறது நல்லது.
பருவ காலம் எதையாச்சு, அதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தைகள் உங்களுடைய உடல் ரீதியான வகையில அவங்க இருக்கக்கூடிய அந்த உடல் ரீதியான வகையில அவங்க அந்த மாதவிடை கால சுகாதாரமா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா எந்த மாதிரி அவங்க இருந்துக்கணும்?
சோ இப்ப குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி வந்து அந்த பீரியட் ஸ்டேட்ல ஹைஜீனா இருக்குதுங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். சோ அவங்க என்ன மென்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்களோ, பேடா இருந்தாலும் எதுவா இருந்தாலும், அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணி முடிச்சோனையும் கைய சுத்தமா வாஷ் பண்ணணும். சோ அந்த யூஸ் பண்ண பேடை வந்து ப்ராப்பரா பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல இல்ல டிஷ்யூ பேப்பர்ல எதுலயாவது வந்துட்டு ப்ராப்பரா ரேப் பண்ணி அதை வந்து டஸ்ட்பின்ல போடணும். பேடை வந்துட்டு அது ஃபுல்லா சோக் ஆனாலும் சோக் ஆகலனாலும் 6 to 8 hours ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். 8 hoursக்கு மேல ஒரே பேடை வச்சுக்காத மாதிரி பாத்துக்கணும். இதுவே டாம்போன் மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா 6 hours ஒன்ஸ் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி. சோ அவங்க யூஸ் பண்ற அண்டர்வேர் வந்துட்டு காட்டன் அண்டர்வேரா, பிரீத்தபிள் அண்டர்வேரா இருக்கிறது நல்லது. நம்ம குளிக்கிற டைம் தவிர இன்பிட்வீன் பேட் சேஞ்ச் பண்ணும் போதெல்லாம் அந்த ஏரியாவை நல்லா வாட்டர்னால வாஷ் பண்ணிட்டு ட்ரையா வச்சுட்டு பேடை மாத்திக்கிட்டா போதும். எவ்ரி டைம் வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பர்சனல் ஹைஜீனுக்கு யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே அன்சென்டா இருக்கிறது வந்து லெஸ் சென்சிட்டிவா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது இல்லாம வந்து எல்லாருமே வந்து பீரியட்ஸ் நம்ம ஒரு டைரி மாதிரி, ஜேர்னல் மாதிரி நோட் பண்ணி ட்ராக் பண்ணும்போது எந்த டைத்துல பீரியட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, ஸோ நம்மளுக்கு தேவையான பேடோ எதையோ நம்ம கேரி பண்ணிட்டு போறதுனால ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பீரியட்ஸ் டைத்துல வந்துட்டு போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். சீக்கிரமா டீஹைட்ரேட் ஆயிடாம, டயர்ட் ஆயிடாம இருக்க குழந்தைங்க இனஃப் வாட்டர் குடிச்சிட்டே இருக்கணும். இதுவே வந்து நார்மல் டிஸ்போசபிள் பேட் இல்லாம ரீயூசபிள் பேட், பீரியட் அண்டர்வேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதை நல்லா வாஷ் பண்ணி சன்லைட் கீழே ட்ரை பண்ணணும். அப்பதான் இன்ஃபெக்ஷன் ஃப்ரீயா இருக்கும். நிறைய சின்ன வயசு குழந்தைங்களுக்கு கேண்டிடியாசிஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்டல்ல இருக்கவங்க, ஒழுங்கா ட்ரை பண்ண முடியாதவங்க, அதனால மெயினா சன்லைட்ல ட்ரை பண்றது வந்துட்டு அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் இல்லாம இருக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மென்ஸ்ட்ரல் கப் அந்த மாதிரி யூஸ் பண்றவங்க வந்துட்டு இன்பிட்வீன் இது வந்து கிளீன் பண்ணி யூஸ் பண்ணா போதும். ஒரு பீரியட்ஸ் முடிஞ்சு, ஒரு சைக்கிள் முடிஞ்சு அடுத்த சைக்கிளுக்கு முன்னாடி அதை நல்லா தரோவா வாஷ் பண்ணி கழுவிட்டு பாயிலிங் வாட்டர்ல ஒரு 2 நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி ஒரு கிளீன் பவுச்ல எடுத்து வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் சைக்கிள்ல யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீரியட்ஸ் டைத்துல வந்துட்டு ஹைஜீனா இருக்க வேண்டியது இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கும். ரொம்ப நேரம் பேடை வச்சிருக்காம ஃப்ரீக்வெண்டா மாத்துறதுனால குழந்தைங்களுக்கு ரேஷ் வராம இருக்கிறதுக்கு.
மாதவிடை காலம் அப்படிங்கிற வகையில அந்த காலகட்டத்தில் அந்த வயிற்று வலியும் வரக்கூடியது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அது எதனால் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது, அது எந்த அளவுக்கு அதை வந்து அவங்க எதிர்நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது?
நார்மலாகவே பீரியட் ஸ்டேட்டில் முதல் நாள் நிறைய பேருக்கு வயிறு வலி இருக்கும். அது டாலரேட் பண்ணிக்கக்கூடிய லெவலில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. டாலரேட் பண்ண முடியாத அளவுலையோ இல்லை அவங்க ஸ்கூலுக்கே லீவ் போடுற அளவுக்கு போகும்போது நம்ம ஒரு பேசல் ஸ்கேன் எடுத்து வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லையா அப்படிங்கிற ரூல் அவுட் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு சேஃபான மைல்டோஸ் மெடிசன் கொடுப்போம். ஸோ எப்போதுமே இந்த பெயின் கில்லர் வந்துட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இதுக்கு கேட்கலன்னா நெக்ஸ்ட் லெவல் அந்த மாதிரி. ஸோ டாக்டரை கேட்காம எதுவும் மெடிசன் ஓவர் த கவுண்டர் மெடிக்கல் ஷாப்பில் அப்படி வாங்கி சாப்பிட்றது அதுவும் சின்ன வயசு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நல்லதில்லை. ஸோ இந்த ஏஜில் வந்துட்டு சில நார்மலாக இப்போ எக்ஸசைஸ் ஹாட் வாட்டர் பாத் இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த மினிமல் பெயின் டாலரபிளாக இருக்கும். அப்படி இல்லாமல் அதிகப்படியான பெயின் இருக்கும்போது வந்துட்டு நம்ம வேற எதுவும் காசஸ் இல்லையாங்கிறத ரூல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசனை சாப்பிடும்போது பெட்டராக இருக்கும்.
மேடம், இப்போ இளம் பெண் அவங்க பருவம் அடைஞ்சு அவங்க மாதம் மாதம் வந்து அந்த பிஎம்எஸ் அப்படிங்கிற வகையில் அவங்களுக்கு முன் அதுக்கு முன்னால் ஏற்படக்கூடிய அந்த நோய் சம்மந்தமான வகையிலையோ எல்லாம் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கிட்டா என்ன?
பிஎம்எஸ் அப்படிங்கிறது ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 5 நாள் முன்னாடி, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 1 week to 2 weeks முன்னாடியே இந்த சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகும். பீரியட்ஸ் வந்த உடனே இந்த சிம்டம்ஸ்லாம் ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஃபிசிக்கல் அண்ட் இமோஷனல் சிம்டம்ஸ்க்கு பேர் தான் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூட் ஸ்விங்ஸ். ஸோ கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுறது, இரிட்டபிள் மூடாக ஃபீல் பண்ணுறது, ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ணுறது, டயர்டாக இருக்குது, ஒழுங்கான தூக்கம் இல்லாதது, ப்ளோட்டிங்னு சொல்லிட்டு வயிறு உப்புசமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறது, வயிற்று வலி, பிரெஸ்ட்ல வந்துட்டு வீக்கம் ஆர் பிரெஸ்ட் வந்து ஸ்வாலனா ஃபீல் பண்றது, பிரெஸ்ட்ல வலி ஏற்படுறது, தலைவலி, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதது, முகத்துல பருக்கள் வர்றது, இது மாதிரியான சேஞ்சஸ்க்கு பேர் தான் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு சொல்றோம். இது சில பேருக்கு பெருசா தொந்தரவே இல்லாம பீரியட்ஸ் வந்துடும், சில பேருக்கு இதுல 1-2 இருக்கும், சில பேருக்கு இது ரொம்பவே இன்டென்ஸா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வரும். ஸோ இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யாருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கோ இல்ல டிப்ரெஷன், ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் டிப்ரெஷன் இருக்கோ அவங்களுக்கு, இந்த மன அழுத்தம் உள்ளவங்களுக்கு இது வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ இப்போ சாப்பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புரதச்சத்து நிறைய எடுத்துக்கணும், சாப்பாடு வந்து மோர் ஹோல் கிரெயினாக முழு தானியங்களாக எடுத்துக்கணும், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நிறையா சேர்த்துக்கணும். எதுக்கு வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பீரியடில் தட் இஸ் பீரியட்ஸ் வர போகிறதுக்கு 2 weeks முன்னாடியிலேருந்தே சுகர் கண்டென்ட்டை குறைச்சிக்கணும், சால்ட்டை குறைச்சிக்கணும், காஃபி எடுத்துக்கிற அளவை குறைச்சிக்கணும். ஸோ இப்படி நம்ம வந்துட்டு டயட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணையிலேயே நம்மளுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். போதுமான அளவு ரெஸ்ட் எடுக்கணும், போதுமான அளவு இந்த டயட்ல வந்து நம்ம தூங்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நம்ம எய்தர் யோகா, மெடிடேஷன், எக்ஸசைஸ், இந்த இதெல்லாம் தாண்டி ரொம்ப ஆங்ஷியஸா இருக்கவங்களுக்கு நம்ம ஆன்டி ஆங்ஸைட்டி மெடிசன் அந்த மாதிரி கூட மைல்ட் டோஸ் கொடுக்கலாம். இது எதுக்குமே கேட்கல அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர் அணுகி, இப்போ நியூவர் ட்ரக்ஸ் லைக் கம்பைன்ட் ஓசிபிள்ஸ் இந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்துட்டு நல்லாவே இதுக்கான எஃபெக்ட் இருக்கும். ஸோ இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, சில பேருக்கு இது ரொம்பவே பிரச்சனை பண்ணாது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி பீரியட்ஸ்க்கு முன்னாடி பயங்கரமான தலைவலி, வாமிட்டிங், பயங்கர அப்டமினல் பெயின் இந்த மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ இது என்ன இந்த பீரியட்ஸ்னாலங்கிறத நம்ம தெரியும் போது அதை எப்படி பெட்டராக கோப்ப பண்ணுறது இல்லை என்ன மெடிக்கேஷன் பண்ணலாங்கிறத டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அவங்க பண்ணிக்கலாம்.
மேடம், இப்போ இந்த மாதவிடாய் காலத்துல பெண் குழந்தைகள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய உடல் ரீதியான வகையிலையும் மன ரீதியான வகையிலையும் எப்படி எல்லாம் இருக்கணும், அவங்க உடலை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாகவும் வச்சுக்கணும், அப்போ அவங்க எதிர்நோக்கக்கூடிய ஒரு விஷயங்களை மன தைரியத்தோடையும் ஒரு மகிழ்ச்சியான தருணமா வச்சுக்கிட்டா மிக ஒரு நல்ல தருணமா இருக்கும் அப்படிங்கிற பத்தியும், அதே நேரத்துல சுகாதாரம் எப்படி வந்து பேணி காக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. இதை தாண்டி கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோய் அப்படிங்கிற வகையில அதுக்கு வந்து என்ன மாதிரி இது உருவாகுது, இதுக்கு வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படிங்கறத இந்த தருணத்துல இதோட தொடர்ச்சியா கூட கொஞ்சம் தகவலா சொல்லலாமே.
ஓகே. ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது நம்ம இந்தியால ரொம்பவே காமனான ஒண்ணு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்கிரீனிங்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஸ்கிரீனிங் அப்படிங்கிறது நோய்க்கான அறிகுறி வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இப்போ வந்துட்டு பாப்ஸ்மியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டரை பார்க்க போனோம்னாலே, இப்போ 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த பாப்ஸ்மியரை 3 வருஷத்துக்கு 1 தடவை பண்ணுறது மூலயமா நம்ம கேன்சருக்கு ரொம்ப 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 முந்தின ஸ்டேஜ்லயே நம்ம இதை கண்டறியலாம். இதுவே 30 வயசுல இருந்து மேல உள்ளவங்க 5 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பாப்ஸ்மியர் பிளஸ் இந்த HPV டெஸ்டிங் பண்றது மூலியமா நம்ம வந்து கர்ப்பப்பை கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ் ஈவன் டிஸ்பிளேசியா அப்படி சொல்லுவோம், ஸ்கிரீனிங்கிறது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த ஸ்டேஜ்லயே நம்ம கண்டறிஞ்சு அது கேன்சரா மாற விடாம அந்த ஸ்டேஜ்லயே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி இது பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இதை தடுக்க முடியுமான்னு நீங்க கேட்டீங்க. ஆக்சுவலி வந்து வேக்சின் தடுப்பூசி மூலமா இதை தடுக்கக்கூடிய ஒரு வகை கேன்சர்ல இந்த செர்விக்கல் கேன்சர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் ஒன்னு. முழுவதுமா 100% தடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சோ இந்த HPV வேக்சின்ல நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. அதுல கேன்சர் வர்றதுக்கு முக்கியமான ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16-18 சொல்லுவோம். சோ இந்த ஸ்ட்ரெயினுக்கான வேக்சின் போடும்போது நம்ம 90% இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கலாம். ஸோ இதை வந்து ஐடியல் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 11-12 வயசுல இந்த தடுப்பூசியை போடுறோம். இந்த வயசுல நம்ம போடும்போது 2 ஊசி போட்டால் போதுமானது. இந்த 9-14 வயசுல இந்த ஊசியை வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே வந்துட்டு குழந்தைங்களுக்கு போட சொல்லி என்கரேஜ் பண்ணி இப்போ வந்து சொல்றாங்க. இதுவே 15 வயசு தாண்டின குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த 2 தடுப்பூசியா போட வேண்டியதை, தட் இஸ் இப்போ ஒரு தடுப்பூசி 6 மாசம் கழிச்சு ஒரு தடுப்பூசி போட வேண்டியதை 3 தடுப்பூசியா, தட் இஸ் இப்போ ஒரு தடுப்பூசி 1-2 மாசம் கழிச்சு ஒரு தடுப்பூசி, 3வது தடுப்பூசி 6 மாசம் கழிச்சு, இந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சு போடுறோம். இந்த தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே, தட் இஸ் முதல் உடல் உறவு கொள்றதுக்கு முன்னாடியே தடுப்பூசியை போடும்போது இதோட எஃபெக்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஈவன் கல்யாணம் ஆனவங்க கூட 45 வயசு வரைக்கும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த தடுப்பூசியை போடும்போது கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கு. ஸோ இதில் நான் சொன்னது போல நிறைய வகையான வேக்சின் இருக்கு. நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதுல எந்த வேக்சின் போட்டுக்கிறது நல்லது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு இந்த வேக்சின் எடுத்துக்கிறது மூலியமா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மட்டும் இல்ல, பெண்ணுறுப்பு புற்றுநோய், ஆசனவாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய் மற்றும் சில ஜெனிட்டல் மருக்கள் இதெல்லாம் வராம கூட இது தடுக்குது. ஸோ அதனால கண்டிப்பா எல்லாரும் இந்த 9-26 வயசுக்குள்ள இதை போட்டுக்கிறது நல்லது. போட முடியாதவங்க ஈவன் 45 வயசு வரைக்கும் போட்டுக்கிட்டா கூட பெனிஃபிஷியலா இருக்கும்.
இப்போ இந்த பருவ காலத்துல அவங்க வந்து மாதவிடாய் காலங்கள் சந்திக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருந்தா கூட, ஒரு 40 வயது அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட அந்த வயதை கடந்து இருக்க ஒரு காலகட்டத்துல ஒழுங்கற்ற ரத்தப்போக்கு அப்படிங்கிற போகுமா, அது வந்து போறதுனால என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படுது, அதை தடுக்கும் முறைகள் அப்படி எடுத்துக்கிட்டா என்ன மேடம் செய்யக்கூடிய ஒரு வழிமுறைகள்?
ஓகே, ஸோ நம்ம வந்து 40-45 வயசுக்கு மேல ப்ளீடிங் இர்ரெகுலரா இருக்கும்போது நம்ம வந்து அதை கண்டிப்பா வந்து மருத்துவ ஆலோசனை பெற வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம மெனபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மெனபாஸ் அப்படின்னா என்னன்னா மாதவிடாய் நிக்கிறது. ஸோ இந்த மெனபாஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜெனட்டிக்கலா நம்ம அம்மாக்கு எந்த வயதுல நின்னது, நம்ம கூட பிறந்தவங்களுக்கு எந்த வயதுல நின்னது, நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், நம்மளுடைய ஃபுட் பேட்டர்ன், இது எல்லாத்தையும் பொறுத்து நின்னதுக்கு அப்புறம் தான் எந்த வயதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னமே ஒரு 5-7 இயர்ஸ் முன்னாடியே ஓவரி, தட் இஸ் இந்த சின்னப்பையோட ஃபங்க்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் குறையும் போது நார்மலாக மாசம் மாசம் நடக்கிற ஓவுலேஷன் கருமுட்டை வந்து எவ்ரி மந்த் வந்து நம்மளுக்கு வரணும், அப்போதான் வந்து ப்ரெக்னன்சி இது எல்லாமே பாசிபிள். ஸோ இந்த எஃபெக்ட்லாம் குறையும் போது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஓவுலேஷன் அன்பிரடிக்டபிளாக நடக்கும். 1 மாசம் கருமுட்டை வெடிக்கும், 1 மாசம் கருமுட்டை வெடிக்காது. இப்படி இருக்கும்போது மாதவிடாய் 1 மாசம் வந்துட்டு ரொம்ப நாள் தள்ளி வரும், 1 மாசம் உடனே வந்துடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 20 நாளில் 21 நாளில் அப்படி வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை வரும். சில பேருக்கு லைட்டாக படுற அளவு குறைஞ்சிக்கிட்டே போகும், சில பேருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக போகும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இது கூட இல்லாமல் இந்த டைத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லிட்டு திடீர்னு இருக்கையிலே வேர்க்கிற மாதிரி, நைட்டு தூக்கத்தில் நடுராத்திரில வேர் தெரிஞ்சிருக்கிறது, ஒழுங்காக தூக்கம் வராதது, மன அழுத்தம், இரிட்டபிலிட்டி, யூரின் இன்ஃபெக்ஷன், இதுகளை போல தொந்தரவுங்களும் கூட சேர்ந்து வரலாம். ஸோ நம்ம 40-45 வயசுக்கு மேலே ப்ளீடிங் இரெகுலராக இருக்குங்கிறது மோஸ்ட்லி வந்து நார்மலாக மெனபாஸ் அட்டன் பண்ணுறதுக்கான முந்தின ஸ்டேஜு, அது டாக்டர் வந்து பார்த்துட்டு ரீஅஷூர் பண்ணிப்பாங்க. ஆனாலும் இந்த ஏஜ் குரூப்பில் கேன்சரோட இன்சிடென்ஸ் ஜாஸ்தி அப்படிங்கிற ரீசன்னால எஸ்பெஷலி வந்து யார் உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்காங்களோ, ஏற்கனவே PCOD அண்ட் இரெகுலர் சைக்கிள்ஸ் இருந்துச்சோ, கூடுதலா சக்கரை நோய், கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்கவங்களுக்கு எல்லாம் ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்போ ஓவலேஷன் நடக்காத போது இந்த ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன் இல்லாம ஈஸ்ட்ரோஜன் மட்டும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கையில கர்ப்பப்பையோட இன்னர் லேயர் எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம், அது ஜாஸ்தி திக்கனிங் ஆகி ஹைப்பர்பிளேசி ஆகி அப்படியே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டா ஈவன் புற்றுநோயா கேன்சரா கூட மாறிடலாம். அதனால 40-45 வயசுக்கு மேல கூடுதலான ப்ளீடிங் இல்ல ப்ளீடிங் நிக்காம ரொம்ப நாள் போனது அப்படின்னா கண்டிப்பா டாக்டரை பார்த்து ஸ்கேன் பண்ணி எண்டோமெட்ரியல் திக்னஸ் எவ்வளோனும் திக்னஸ் கூட இருந்துச்சுன்னா ஈவன் ஓபியாவே நம்ம வந்து பிப்பல்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெஸ்ட் எடுக்கிறது மூலியமா இது பயப்படக்கூடியதா இல்லையா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம்.
மேடம், இப்போ வந்து பெண்களை பொறுத்த மட்டும் அவங்களுடைய உடல் ரீதியான சோதனைகள் வந்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு எந்த வயதுலேருந்து ஆரம்பித்து அவங்க இந்த சோதனைகள் செய்துக்கிட்டா உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்கள அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதை சந்திக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து உதவக்கூடிய ஒரு விஷயம்
ஹெல்த் செக்அப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த ஏஜ்ல வேணா நம்ம ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம். ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கையில் எந்த டிசீஸும் கண்டறியப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ஹெல்த் செக்அப். இது வந்து நம்ம ஈவன் 35 இயர்ஸ்லேருந்து கூட பண்ணலாம், பட் அந்த ஏஜில் பண்ணலன்னா கூட 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க கண்டிப்பாக 2 வருஷத்துக்கு ஒரு தடவையும் 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க வருஷத்துக்கு ஒரு முறையும் பண்ணிக்கிறது மூலியமா நம்ம என்ன தொந்தரவுங்க இருக்கோ அதை சீக்கிரமாகவே கண்டறிஞ்சு சீக்கிரமாகவே சரி செய்ய உதவும். ஃபார் எக்ஸாம்பிள் பெண்கள் ஹெல்த் செக்அப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வகையான பிளட் டெஸ்டிங் இருக்கும், அதுல நம்ம ரத்த சோகைய சீக்கிரமா கண்டுபிடிக்கலாம், தைராய்டு பிரச்சனைங்க ஏற்பட்டிருந்தா அதை நம்ம கண்டுபிடிச்சு மருந்து கொடுக்கலாம், சர்க்கரை பிபி இதெல்லாம் வந்துட்டு சிம்டம்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கண்டுபிடிச்சு பெட்டர் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு உதவுது. இருதயத்துல ஏதாவது பிரச்சனையாங்கிறத நம்ம எக்கோ பண்றது மூலியமாவும், கிட்னில ஏதாவது பிரச்சனையா கொழுப்பு லெவல் அதிகமா இருந்தா அதுக்கான மெடிசின் அப்படி எல்லாத்தையுமே சீக்கிரமா கண்டறிஞ்சு கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவுது. இது எல்லாம எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சு டாக்டரை நம்ம பார்க்க போகும்போது மார்பகங்களை பிரஸ்ட் எக்ஸாமின் பண்றது மூலியமா கிளினிக்கலா ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய வயசை பொறுத்து 40 வயசுக்கு கீழே உள்ளவங்கன்னா பிரஸ்ட் ஸ்கேன் பண்ண சொல்லுவோம், 40 வயசுக்கு மேலே உள்ளவங்கன்னா மேமோகிராம்னு சொல்லிட்டு பிரஸ்ட் எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவோம். இது மூலியமா வந்து ஈவன் மைன்யூட் கண்ணுக்கு தெரியாததை கூட ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ இவ்வளோ ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கும் போது ட்ரீட்மெண்ட்டே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும், ப்ரொக்னோசிஸும் ரொம்பவே நல்லா இருக்கும். இதுவே வந்து வைரஸ் ஸ்கேன் பண்ணும்போது நம்ம ஹெல்த் செக்அப்ல ஒரு பார்ட்டா எல்லாருக்குமே வைரஸ் ஸ்கேன் பண்ணுவோம், அந்த மாதிரி வைரஸ் ஸ்கேன் பண்ணும்போது சினப்பையில உள்ள நீர்க்கட்டிங்களை நம்ம சீக்கிரமாவே கண்டறியலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவேரியன் கேன்சர்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் யூஸ்வலா நம்ம டிடெக்டே பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ணும்போது வந்துட்டு சின்ன சைஸ்ல சிஸ்ட் இருக்கும்போதே நம்மளுக்கு டவுட்ஃபுல்லான சிஸ்டா இருந்துச்சுன்னா அதுங்களுடைய பேட்டர்னை வச்சு சில பிளட் டெஸ்டிங் மூலியமாவே இது வந்து நம்ம பயப்படக்கூடியதா பயப்பட இல்லாததாங்கிறத நம்ம கண்டறிய முடியும். கூடுதலா ஃபைப்ராய்டு இந்த மாதிரி கட்டிங் இருக்கா இல்ல கர்ப்பப்பை உள்ளளவோட திக்னஸ் எப்படி இருக்கு, அந்த திக்னஸ் ஜாஸ்தியா இருந்தா நான் முன்னமே சொன்னது போல ஓபிடியிலே பிப்பிள்ங்கிற டெஸ்ட் மூலியமா கர்ப்பப்பை புற்றுநோயை நம்ம சீக்கிரமா கண்டறியலாம். பிளஸ் ஹெல்த் செக்அப்லேயே வந்து பாப்ஸ்மியர்னு சொன்னது போல கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான டெஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகுறதுனால பெண்களுக்கு வரக்கூடிய காமன் ஹெல்த் கண்டிஷன்ஸ் பிளஸ் பெண்களுக்கு வரக்கூடிய காமனான கேன்சர் இது எல்லாத்தையும் நம்ம ஸ்கிரீன் பண்ணிக்கிறது மூலியமா முன்னாடியே கண்டறிஞ்சு நம்ம வந்து ஹெல்த்தை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
பருவ காலத்துல பெண் குழந்தைகள் அவங்க வந்து உடல் ரீதியான வகையில அவங்க எப்படி இருக்கணும், அதே நேரத்துல அந்த பூப்பெய்தல் காலகட்டத்துல அவங்களுடைய உடல் சுகாதாரத்தை எந்த மாதிரி பேணி கத்துக்கணும், அதோட இல்லாம மேலும் பெண் குழந்தைகள் அவங்களை எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு சத்தான உணவுகளை எடுத்துக்கணும், இதை தாண்டி ஒரு 40 வயதுக்கு மேல அவங்களுக்கு இந்த ரத்தப்போக்கான சம்பந்தமா இருக்கட்டும் பல தகவல்களையும் எந்த மாதிரி இருந்துக்கணும், அதுக்கு என்ன செய்தா நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு அது என்ன வழிமுறைகளை வந்து மருத்துவ ஆலோசனைகளை வந்து எடுத்துக்கணுங்கிறது மட்டும் இல்லாமல் 30-45-40 வயதுக்கு மேலே ஒரு 2 வருடத்துக்கு மேலாவது குறைஞ்சது அவங்களுடைய ஹெல்த் செக்அப் செய்கிறதுனால என்னென்னலாம் நம்ம உடல் ரீதியாக உள்ள விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் இந்நேரத்தில் எடுத்துக்கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.
மேற்படி நான் கூறிய தகவல்களை கேட்டறிந்த புதுகை பண்களை நேயர்கள் அனைவருக்கும் இந்த தகவல்களை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் புதுகை பண்களைக்கும் எனது சார்பாகவும் திருச்சி தென்னூரில் உள்ள காவேரி மருத்துவமனையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி மேடம். இதுவரை பருவ பெண்களுக்கான மாதவிடாய் சுகாதாரம் பெண்களுக்கான மருத்துவ முறைகள் பற்றி பல தகவல்களையும் நமது பண்பலையில் எடுத்து கூறினார். இது போன்ற பல்வேறு பயனுள்ள தகவல்களை புதுகை பண்பலையில் ஒளிபரப்பாகிறது.
தொடர்ந்து கேட்டு பயனடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.